வணக்கம், நான் உங்க சாய்பிரியா. ஆரோவில் ரேடியோல இப்ப நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது கதை கேட்போமா நிகழ்ச்சி. இன்னைக்கு இந்த எபிசோட்ல நாம கேட்க போறது, நீ நதி போல ஓடிக்கொண்டிரு புத்தகத்தில் இருக்கும் 19வது கதை, போராட்டமே பெண்ணின் வாழ்வியல்பு. வாங்க கேட்கலாம். 1971 இந்திய வீரர்கள் பாகிஸ்தானோடு போராடி சுதந்திர பங்களாதேஷை உருவாக்கிய சரித்திர பிரசித்தி பெற்ற சண்டை பத்மா யுத்தம், பேட்டில் ஆஃப் பத்மா என்று அழைக்கப்படுகிறது. கங்கையும் பிரம்மபுத்திராவும் வங்கத்தில் பத்மா எனும் பெயருடன் சங்கமிக்கின்றன. அந்த போரில் பத்மா நதியும் உணர்ச்சிமிக்க ஒரு போராளியாக வங்கத்துக்காக போராடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் வர்ணிக்கும் அளவுக்கு பத்மா நதி ஆவேசமானது. பெண்கள் எந்த வகையிலாவது பங்கேற்காத ஓர் அணி எந்த போரையாவது வென்றிருக்க முடிந்திருக்கிறதா? மகாபாரத கதையை இன்றைய நவீன மேனேஜ்மெண்ட் சித்தாந்தங்களோடு பொருத்தி ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதில் தனி சிறப்பான புத்தகம் குரு சரண்தாஸ் எழுதிய நல்லவனாய் இருப்பதன் சங்கடங்கள் எனும் புத்தகம்தான். தன் புத்தகத்தை அறிமுகப்படுத்த சென்னை வந்த அவர் ஒரு விழாவில் பேசினார். அவரின் பேச்சு படு சுவாரஸ்யமானது. இந்திய அம்மாக்களில் 10 ஒருவர்தான் ஆண் குழந்தைக்கு அர்ஜுன் என்று பெயர் வைக்கிறார்கள். ஆனால் ஒருவர் கூட யுதிஷ்டிரன் என்று பெயர் வைப்பதில்லை என்ற வித்தியாசமான தகவலை சொன்னார். மேலும் தன் பிள்ளை வெற்றி பெறுபவனாக வசீகரமானவனாக இருக்க வேண்டும் என்பதே முக்கியம், நல்லவனாக இருப்பது அல்ல என்றார். எங்களை குழுக்களாக பிரித்து பாண்டவர்கள் ஏன் வென்றார்கள், கௌரவர்கள் ஏன் தோற்றார்கள் என்பதற்கு மேனேஜ்மெண்ட் கோணத்திலிருந்து காரணங்கள் சொல்ல சொன்னார். கௌரவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை, பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் சண்டை, சல்லியனுக்கும் கர்ணனுக்கும் தகராறு, ஆனால் பாண்டவர்களிடம் ஒற்றுமை இருந்தது என்பதுதான் அவர் எதிர்பார்த்த பதில். பெண்கள் அதிகம் இருந்த எங்கள் குழுவில் புதிய கருத்தாக்கம் ஒன்று எழுந்தது. பாண்டவர்களின் குழுவில் ஒரு பெண் இருந்தாள், அவள்தான் போருக்கான காரணம். போரை கைவிட அத்தனை பேரும் தயாராக இருப்பினும் அவள் தொடர்ந்து போர் செய்ய அவர்களை தூண்டினாள். அவளது அரசீற்றம்தான் பாண்டவரது வெற்றியை உறுதி செய்தது. பெண்களே இடம்பெறாத கௌரவர் அணி தோற்றது என்ற எங்களின் கருத்துக்கு கொஞ்சம் முணுமுணுப்போடு கைத்தட்டல் கிடைத்தது. பீகாரில் வழக்கப்படும் கதை இது. சந்திரகுப்த மௌரியன் என்னும் வீரன், இவனது அமைச்சர்தான் சாணக்கியர். பாடலிபுரத்தை ஆண்ட நந்தர்களோடு பல முறை போராடி தோற்றான். ஒரு பெருந்தோல்விக்கு பின் ஓடி ஓடி களைத்து பசி குளிர் தாகம் வாட்ட ஓர் ஏழை பெண்ணின் குடிசை கதவை தட்டினான். அந்த பெண் தன் சிறு மகனுக்கும் விருந்தாளியான சந்திரகுப்தனுக்கும் இலை போட்டு சுட சுட சோறு வைத்தாள். அவசரமாக சோற்றை நடுவில் தொட்ட பிள்ளை சூடு தாங்காமல் ஆ என்று அலறினான். என்னடா நீ சரியான சந்திரகுப்தனாயிருக்கிறியே என்றாள் ஏழைத்தாய். சொரேல் என்றது நம் ஆளுக்கு. அடையாளம் தெரியாமலேயே எய்தப்பட்ட அம்பு, ஆழமாகத்தான் தைத்தது. ஆனால் சந்திரகுப்தனுக்கும் சுடுசோற்றில் கை வைத்ததற்கும் என்ன சம்பந்தம்? கேட்டே விட்டான் சந்திரகுப்தன். ஏழைத்தாய் விளக்கினாள். சோறு சூடாக இருந்தால் நட்ட நடுவில் கை வைக்காமல் ஓரத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும், அப்போதுதான் நடுவே வருவதற்குள் சோறு ஆறியிருக்கும், சுகமாக சாப்பிடலாம். அதுபோலதான் எதிரியின் தலைநகரான பாடலிபுத்திரம் வளமையாக இருந்தால் அந்த வளமையும் பாதுகாப்பும் இல்லாத எல்லைப்புற கிராமங்களை முதலில் பிடிக்க வேண்டும். ஓரங்கள் வசப்பட வசப்பட நடுவே உள்ள தலைநகரமும் வலிமை இழக்கும். இப்போது அதை பிடிப்பது எளிது. சந்திரகுப்தனுக்கு சண்டை செய்ய தெரியவில்லை, என் மகனுக்கு சாப்பிட தெரியவில்லை என்றால் அந்த புத்திசாலி பெண். அடுத்த முறை போரில் யார் வெற்றி பெற்றார்கள் என்று சொல்லவும் வேண்டுமா? அமெரிக்காவில் நிறவெறி தலைவிரித்தாடிய போது கருப்பின மக்கள் தங்களுக்கென தனியே ஒதுக்கப்பட்ட இருக்கைகளில் மட்டுமே அமர வேண்டும் எனும் நிலை இருந்தது. அப்படி அவர்களுக்கான இருக்கைகள் எதுவும் காலி இல்லாத ஒரு மாலை நேர பேருந்தில் ரோசா பார்க் என்ற கருப்பின பெண் காலியாக இருந்த வெள்ளையர் இருக்கையில் அமர்ந்தாள். உடனே பேருந்தின் ஓட்டுநரால் கடுமையாக கண்டிக்கப்பட்டாள். இருக்கையிலிருந்தும் எழுந்திருக்க மறுத்தாள். அவளின் உறுதியை பார்த்த பஸ் போலீஸ் ஸ்டேஷன் போனது. ரோசா சிறை வைக்கப்பட்டாள். தொடர்ந்து 3 வருடங்கள் எந்த கருப்பினத்தவரும் அமெரிக்க முதலாளிகளின் பஸ்ஸை பயன்படுத்தாமல் புறக்கணித்தனர். மார்ட்டின் லூதர் கிங் தலைமையில் நடந்த இந்த போராட்டம் வெற்றி கண்டு இன்று ஒபாமா அமெரிக்க தலைவராவதில் முடிந்துள்ளது. ஆனால் இந்த வெற்றிக்கான வித்து ரோசாவின் தைரியம்தான். இவை மட்டுமல்ல, தசரதனின் போரில் தேர் அச்சாணி கழன்றுவிட தன் கைவிரலையே அச்சாணியாக கொடுத்து தேரையும் புருஷன் பேரையும் காத்த கைகேயி நரகாசுரனுடனான போரில் கண்ணன் கொஞ்சம் மயங்கி சாய சண்டையை முடித்து சரித்திரம் படைத்த சத்யபாமா, உயிர் பிரியும் வேளையிலும் சுதந்திரத்துக்காக என் உயிரை ஒரு முறையல்ல எத்தனை முறையும் தருவேன் என்று சொல்லி ஒரு சத்தியாகிரகியின் ஆன்ம பலத்தை காந்திக்கு உணர்த்திய தில்லையாடி வள்ளியம்மை, இப்படி நம் புராணங்களிலிருந்து அண்மைக்கால சரித்திரம் வரை பெண்கள்தான் போராட்டங்களை முன்னே நகர்த்துகிறார்கள். ஆனால் தங்க பதக்கங்களும் சரித்திர கல்வெட்டுகளும் தாங்கி நிற்பவையெல்லாம் ஆண்களின் வெற்றிகளை மட்டுமே. இதோ சமீபத்தில் பிரதீபா என்னும் பெங்களூர் கால் சென்டர் பெண் ஒரு டிரைவரால் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டாள். இந்த கேஸை கோர்ட்டில் 4 வருடங்கள் இழுத்தார்கள். இதற்குள் இறந்த பிரதீபாவின் இன்சூரன்ஸ் பணம், அலுவலக பணம் அனைத்தும் நாமினியான கணவனுக்கு போய்விட்டது. அவனும் அதை வாங்கிக் கொண்டு வாங்கிய கையோடு இன்னொரு கல்யாணமும் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டான். பிரதீபாவின் கல்யாணத்துக்கு வாங்கிய கடனையே இன்னும் அடைத்து முடிக்காத அவளின் ஏழை விதவை தாய் 4 வருடங்கள் கோர்ட் படியேறி போராடி தன் பெண்ணை கொலை செய்தவனுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்துவிட்டாள். அதை மரண தண்டனையாக மாற்ற தொடர்ந்து போராடப் போகிறாளாம். காலம் காலமாக போராட்டமே பெண்ணின் வாழ்வியல்பாக உள்ளது. அவளின் தார்மீக கோபமும் தீராத மன உறுதியும் இந்த உலகில் மூடப்பட்ட நீதியின் கதவுகளை தட்டியவாறே இருக்கின்றன. இதுவரை இக்கதையை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு புதிய கதையை கேட்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் பிரியா.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆரோவில் ரேடியோ.